நமஸ்காரம். பகவானுடைய பார்வையில் எல்லா ஆத்மாக்களும் சமம் என்று சொல்லுகிறோமே, அது புரியவில்லை. அது எப்படி எல்லா ஆத்மாக்களும் சமமாக இருக்க முடியும்? நம்மாழ்வார் ஒரு ஜீவாத்மா, அடியேன் ஒரு ஜீவாத்மா, பெருமானுடைய கண்களில் நம்மாழ்வாரும் அடியேனும் சமமாக இருப்பமான்னா? இருக்கணும்னு நினைக்கிறதே நியாயம் இல்லையே. ஆழ்வார் ஆழ்வார் தான், நான் நான் தான், எவ்வளவு உயர்வு தாழ்வு, அவர் எங்கே நான் எங்கே? அப்படி இருக்கிறச்சே பகவானுடைய பார்வையில் எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் கேள்வி. நல்ல கேள்வி தான். ஆனால் எல்லா ஆத்மாக்களும் சமம்னு சொல்ற கோணத்தை பார்க்க வேண்டும். முக்தி அடைந்த பிற்பாடு, அதாவது கர்மங்களை தொலைத்த விசுத்த ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுவார்கள். சுத்தாத்மா விசுத்தாத்மா என்பது முக்தனை குறிக்கும். அந்த முக்தி தசையில்தான் எல்லா ஆத்மாக்களும் சமம் என்று சொல்லுகிறோம். இப்ப நாம பத்தர்களாக இருந்தால் எங்கோ இருக்கிற முக்தரான அல்லது நித்தியர்கள் வைகுந்தத்தில் இருந்தால் நாம அவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இப்படி சொல்லும்போது அப்ப ஆத்மாக்கள் சமம் இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். எந்த விதத்தில் சமம்னு சொல்றார்கள்னால், இந்த சரீரத்தோடு கூடி இருக்கும்போது சமமா இருக்காது. ஆண் பெண், கோழி குதிரை, உயரம் குள்ளம், கருப்பு சகப்பு, எல்லா வேறுபாடுகளும் தெரிகின்றனவே. ஆனா சொல்ல வர்றதனுடைய கருத்து, இந்த வேறுபாடுகள் ஆத்மாக்களில் இல்லை, உடலிருப்பவே தான் வேறுபாடு. சுத்த ஆத்மஸ்வரூபம்னால் ஞானமா இருக்கும், ஞானமயமாக ஞானமுடையவராய் ஆனந்தத்துக்கென்ன இருப்பவராய், இதுதான் ஆத்மஸ்வரூபம். அணுவா இருப்பார், நித்தியமா இருப்பார், ஆனந்தமா இருப்பார், பகவத் சேஷமா இருப்பார். இப்படித்தான் எல்லா ஆத்மாக்களுமே. இதுதான் இவர்களுடைய இயற்கை நிலை அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சமம் என்று சொல்லுகிறோம். இது முதல் படி. அப்ப எல்லா ஆத்மாக்களும் சமம்னு சொல்லும்போது உடம்போட சேர்த்து பார்க்கக்கூடாது, ஆத்மாவை பார்க்க வேண்டும். அதுல ரெண்டாவது படி, ஆத்மாக்களுக்கே கர்மங்கள் உண்டே, அது சிறந்த கர்மம் தாழ்ந்த கர்மம் ரெண்டும் இருக்கலாம், உடம்ப விட்டுடுவோம். ஆத்மாக்கே கர்மங்கள் உண்டே, அதுல உயர்வு தாழ்வு இருக்கும் என்னால் இருக்கும். அதனால்தான் கர்மங்கள் தொலைந்த ஆத்மா முக்தி அடைந்ததே சுத்த ஆத்மஸ்வரூபம்னு சொன்னேன். இங்கிருக்கும்போது வெறும உடம்பை தவிர்த்து ஆத்மா மட்டும் பார்ப்போம், அப்ப சமம். ஆனா அதுலேயும் பார்த்தால் ஞானத்தில எல்லாம் உயர்வு தாழ்வு இருக்கிறது, என கர்மங்களாலே. அப்ப கர்மங்களையும் தொலைத்த விற்பாடு வைகுந்தத்தை அடைகிறோம். அங்கு அனைவரும் சமம். சமம்னா ஒத்தருக்கொத்தர் சமமா இருக்கிறது மட்டும் இல்லை, பிரம்மம் பகவான் அவருடைய ஆனந்தத்திலேயே சமம். பிரம்மத்துக்கு இருக்கிற ஆனந்தமே ஜீவனுக்கும் உண்டு, அந்த அளவுக்கு சாமியம். அதனாலதான் எல்லா ஆத்மாக்களும் முக்தி தசையில், முக்தனான தசையிலே எல்லாரும் சமம் என்பது ரெண்டாவது படி. அப்பவும் சந்தேகம் வரும், அங்க கருடன் இருக்கார், ரிஷக்சேனர் இருக்கார், இப்ப நான் இங்கே அங்க முக்தி அடைஞ்சு போறேன்னு வச்சுங்க, ரெண்டு பேரும் சமமாயிடுவோமா என்றால் ஆனந்தத்துல கண்டிப்பா சமமா இருப்போம். பகவானுக்கு இருக்கிற ஆனந்தமே தான் கருடனுக்கும், கருடனுக்கு இருக்கிற ஆனந்தமே தான் இங்கேருந்து போயிருக்கிற நமக்கும், அதுல வேறுபாடு வராது. வேறுபாடுங்கிறதே பார்வையில தானே இருக்கு. எல்லா இடத்துலையுமே மனிதனிடத்திலேயே வேறுபாடு இருக்குங்கிறது இல்லை, அது நாம் பார்க்கிற பார்வையில் இருக்கு. ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அவ்வளவு சீரியஸ் நிகழ்வு. அது நான் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், அது பெரிய நிகழ்வு இல்லை. ஆனா அதே நிகழ்வா இருக்கும், நான் ஒரு மாதிரி பார்க்கலாம், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி பார்க்கலாம். அதனால பார்வையில தான் நம்ம நிறைய உயர்வு தாழ்வை கொண்டு வந்து விடுகிறோம். பகவானுக்கு அதை போல் பார்வையில் உயர்வு தாழ்வு கிடையாது, அதனால அனைவரையும் சமமா பார்க்கிறார். இப்ப நீங்க ஒன்று கேட்கலாம், வைகுந்தத்துக்கே போன பிற்பாடு நம்மாழ்வார் இருப்பறோம் இல்லையோ, அங்க போனாலும் அவர் தானே உயர்ந்தவர், நான் தானே தாழ்ந்தவன் என்றால் அப்படி நினைச்சுக்க வேண்டாம். பெருமான் அப்படி பார்க்கவும் மாட்டார். அப்ப இங்க இருக்கிறச்சே உண்டானால் நிச்சயம் உண்டு. இங்க இருக்கும்போது கர்மங்கள் இருந்தன, அதனால உயர்வு தாழ்வு. அங்கு சென்ற பிற்பாடும் அப்ப அவர் பார்வையில வேறுபாடு இருக்காது. ஆனால் நமக்கு எல்லாவித ஞானமும் இருக்கும் இல்லையா, அங்க போன பிற்பாடு ஞானத்துக்கு குறைவில்லை. அப்ப கண்டிப்பா இவர் தான் நம்மாழ்வாராக இருந்தார் நாங்க அடையாளம் தெரிஞ்சால் நாமா நிச்சயமா கைங்கரியம் பண்ணலாம். அடையாளம் தெரிந்தால்னு சொல்ல வேண்டாம், தெரிஞ்சுக்கலாம், ஞானம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு வரமுறை வச்சிருக்கார்கள், யாரெல்லாம் பின்னாடி பின்னாடி மோட்சம் அடைகிறார்களோ அவர்களை முன்னாடி சென்றவர்கள் வரவேற்க வேண்டும், பூர்ண கும்பம் கொடுத்து கூப்பிட வேண்டும். அப்ப இதெல்லாம் இருக்கே, ஒத்தருக்கு ஒத்தர் கைங்கரியம் பண்ண போறோம். அப்படி பார்க்கும்போது நம்மாழ்வார் இருக்கிறாரா ராமானுஜர் இருக்கிறாரான்னு பார்க்கிறோம், நிச்சயமா கைங்கரியம் பண்ணுவோம். அது நாம செய்வது, பெருமானுடைய பார்வையில் அந்த வேறுபாடு வராது. இன்னொரு கோணமும் பாருங்க, நான் தாழ்ந்தவன், அழ்வார் ரொம்ப வசந்தவர், பெருமாள் வேறுபட்டு தானே பார்ப்பார் நீங்க சொன்னீர்கள். நிச்சயம், ஏன்னா ஆழ்வாரை விட என்னிடத்துல இன்னவர் கவனம் செலுத்துவார். ஆழ்வார் தான் தயாராகிவிட்டாரே, அவர் பரமபக்தர், இனிமே பெருமானவரை பார்க்காவிட்டால் கூட அவர் ஒன்றும் மாறப்போறதில்லை. ஆனா கொஞ்சம் என்னை விட்டுட்டார்னால் நான் இன்னும் தாழ்ந்து விடுவேன். அதனால் ஒரு கோணத்தில் பார்த்தால் ஆழ்வாரிடத்துல காட்டுகிற அன்பை விட அது வேற மாதிரி அன்பு. நான் சொல்லிட்டு இருக்கிறது கவனம், அன்பு காதல் ஆழ்வாரிடத்துல இருந்தது. ஆனா யார முக்கியமா பார்ப்பார், கண்கொத்தி பாம்பாப்பிடமே அதை போல பார்ப்பார்னா என்னத்தான் பார்ப்பார், ஏன்னா நான் தான் கொஞ்சம் விட்டா தள்ளிப்படுவேன். அதனாலே தாழ்ந்தவர்களிடத்துல இன்னும் ஆதரத்தோட பெருமான் பார்ப்பார் என்னும் தெரிஞ்சுப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.